லூக்கா அத்தியாயம் 11. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீடர்களில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீடருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீங்களும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும், எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடம் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு நண்பனாக இருக்கிறவனிடம் நடுராத்திரியிலே போய், நண்பனே, என் நண்பன் ஒருவன் பயணத்தில் என் வீட்டிற்கு வந்திருக்கிறான், அவனுக்கு சாப்பிட கொடுக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டிற்குள் இருக்கிறவன் மறுமொழியாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவை பூட்டிவிட்டோம், என் பிள்ளைகள் என்னோடு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு அப்பம் தர முடியாத நிலையில் இருக்கிறேன் என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் நண்பனாக இருப்பதினால் எழுந்து அவனுக்கு அப்பம் கொடுக்கவில்லை என்றாலும் தன்னிடத்தில் அவன் வரிந்து கேட்கிறதினாலே எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாக இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா, அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பரிசுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பின்பு இயேசு ஊமையாக இருந்தவனிடத்திலிருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். வேறு சிலர், இயேசுவை சோதிப்பதற்காக வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் அழிந்து போகும், தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த குடும்பமும் நிலைத்திருக்காது, சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இப்படி இருக்கும் போது பெயல் செபூலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல் செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்களுடைய பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பார்கள். நான் தேவனுடைய வல்லமையினால் பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடம் வந்திருக்கிறதே. ஆயுதம் அணிந்த பலசாலி தன் அரண்மனையை காவல் காக்கும் போது அவனுடைய பொருள்கள் பாதுகாப்பாக இருக்கும். அவனை விட பலசாலி வந்து அவனை தோற்கடித்து அவன் நம்பியிருந்த எல்லா ஆயுதங்களையும் பறித்துக்கொண்டு அவனுடைய பொருட்களை கொள்ளையிடுவான். என்னோடு இல்லாதவன் எனக்கு பகைவனாக இருக்கிறான். மக்களை என்னிடம் சேர்க்காதவன் அவர்களை சிதறடிக்கிறான். அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு போகும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாற இடம் தேடியும் கிடைக்காமல் நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொல்லி திரும்பி வரும்போது அது சுத்தப்படுத்தி ஜோடிக்கப்பட்டு இருக்கிறதைக் கண்டு திரும்பி போய் தன்னை விட பொல்லாத மற்ற 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உள்ளே புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனிதனுடைய முன் நிலைமையை விட அவனுடைய பின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும் என்றார். இயேசு இவைகளை சொல்லும் போது மக்கள் கூட்டத்திலிருந்த ஒரு பெண் அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட மார்பகங்களும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதற்கு அவர், அதைவிட தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்பவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். மக்கள் கூட்டமாக கூடி வந்திருக்கிற பொழுது அவர், இந்த வம்சத்தார் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசின் அடையாளம் தவிர வேறு எந்த அடையாளமும் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. யோனா நினிவே பட்டணத்தார்களுக்கு அடையாளமாக இருந்தது போல மனிதகுமாரனும் இந்த வம்சத்திற்கு அடையாளமாக இருப்பார். தெற்கு தேசத்து ராணி சாலோமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லையிலிருந்து வந்தாள். இதோ சாலோமோனை விட பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராணி இந்த வம்சத்தாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் மாறினார்கள். இதோ யோனாவை விட பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளில் நினிவே பட்டணத்தார் இந்த வம்சத்தாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஒருவன் விளக்கை கொளுத்தி மறைவாகவோ பாத்திரத்தின் கீழேயோ வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்திற்கு விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். எனவே உனக்குள் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாக இரு. உன் சரீரத்தின் எந்த ஒரு பகுதியும் இருளடையாமல் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்றார். இயேசு இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது பரிசேயன் ஒருவன் அவர் தன்னோடு உணவு உண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போய் அவனோடு கூட பந்தி உட்கார்ந்தார். அவர் உணவு உண்பதற்கு முன்பு கை கழுவாமல் இருந்ததை பரிசேயன் பார்த்து ஆச்சரியப்பட்டான். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயர்களாகிய நீங்கள் உணவு பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்களுடைய உள்ளங்களோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிக்கெட்டவர்களே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உள்புறத்தையும் உண்டாக்கவில்லையா? உங்களிடம் இருப்பதை ஏழைகளுக்கு கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்குள் எல்லாம் சுத்தமாக இருக்கும். பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் புதினா மரிக்கொழுந்து ஆகிய எல்லாவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாமல் இருக்க வேண்டும். பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ! ஜெப ஆலயங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தைகளில் வணக்கங்களையும் விரும்புகிறீர்கள். வேத பண்டிதர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ! மறைந்திருக்கிற சவக்குழிகளைப் போல இருக்கிறீர்கள், அதின் மேல் நடக்கிற மனிதர்களுக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது. அப்பொழுது நியாய பண்டிதர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, நீர் இப்படி சொல்லுகிறதினால் எங்களையும் அவமதிக்கிறீர் என்றான். அதற்கு இயேசு, நியாய பண்டிதர்களே, உங்களுக்கு ஐயோ! சுமக்க இயலாத சுமைகளை மனிதர்கள் மேல் சுமத்துகிறீர்கள், ஆனால் நீங்களோ உங்களுடைய விரல்களினால் கூட அந்த சுமைகளை தொடவும் மாட்டீர்கள். உங்களுக்கு ஐயோ! உங்களுடைய முற்பிதாக்கள் கொலை செய்த தீர்க்க தரிசிகளுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள், ஆகவே உங்களுடைய முற்பிதாக்களுடைய செயல்களுக்கு நீங்களும் உடன்பட்டவர்கள் என்று சாட்சியிடுகிறீர்கள். எப்படி என்றால், உங்களுடைய முற்பிதாக்கள் அவர்களை கொலை செய்தார்கள், நீங்களோ அவர்களுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். ஆதலால் தேவ ஞானமானது, நான் தீர்க்க தரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அவர்களிடத்தில் அனுப்புவேன், அவர்களில் சிலரை கொலை செய்து சிலரை துன்பப்படுத்துவார்கள், ஆபேலின் இரத்தத்திலிருந்து பலிபடத்திற்கும் தேவ ஆலயத்திற்கும் நடுவே கொலை செய்யப்பட்ட சகரியாவின் இரத்தம் வரைக்கும் உலக தோற்றத்திலிருந்து சிந்தப்பட்ட எல்லா தீர்க்க தரிசிகளுடைய இரத்தப்பழியும் இந்த வம்சத்தாரிடம் கேட்கப்படுவதற்காக அப்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறது. நிச்சயமாகவே இந்த வம்சத்தாரிடம் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாய பண்டிதர்களே, உங்களுக்கு ஐயோ! அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உள்ளே செல்வதில்லை, உள்ளே செல்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். இவைகளை இயேசு அவர்களுக்கு சொல்லும் போது வேத பண்டிதர்களும் பரிசேயர்களும் அவர்கள் மேல் குற்றம் சாட்டுவதற்காக அவர் வார்த்தைகளில் ஏதாவது பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து அவரை மிகவும் நெருக்கவும் அநேக விஷயங்களை குறித்து பேச அவரை தூண்டவும் தொடங்கினார்கள்.